SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சிவா கைலாசம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்லாது உலக அளவில் பிரசித்தி பெற்ற தலைவர், நிறவெறிக்கு எதிராக குரல் கொடுத்த லிபரல் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் மால்கம் ஃப்ரேசர் அவர்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். ஃப்ரேசர் அவர்கள் 1975 முதல் 1983 வரை 3 முறை தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்தார். இவர் ஆஸ்திரேலியாவில் பல் கலாச்சாரம் வேறுன்ற முக்கிய பங்காற்றினார். எத்னிக் பிராட்காஸ்டிங் வானொலி மூலியமாக பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையில் 1978 ஆண்டு ஸ்பெஷல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ், அதாவது இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் SBS வானொலியை நிறுவி பல் கலாச்சார மக்களுக்கு ஆதரவளித்தார். குடிவரவுத்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இவர் ஆட்சி செய்யும் போதுதான் வியட்நாம் வார் நடந்தது. அப்போது பல வியட்நாம் மக்கள் அகதிகளாக படகு மூலியமாக ஆஸ்திரேலியா வந்தனர். அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றார். 1976 முதல் 1982 காலகட்டத்தில் சுமார் 70,000 வியட்நாம் மக்கள் அகதிகளாக ஆஸ்திரேலியாவில் குடிபுகுந்தனர். இவர் ஆட்சி காலத்தில் குடிவரவுத்துறை மாற்றத்தால் பெருமளவு, அதாவது சுமார் 200,000 ஆசிய மக்கள் ஆஸ்திரேலியாவில் குடியேறினர். ஃப்ரேசர் அவர்கள் 1983 ஆண்டு தோல்வியடைந்த போது மக்களின் தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில்,
I want to say that I, from this moment, resign from the leadership of the Liberal Party. I will not contest the leadership of the Liberal Party. I would also like to say that I think Australia is handed over to Mr. Hawke and the Labor Party in as good a condition or better condition than any other Western country in the world. I want to make it quite plain that I take total responsibility for the timing of the federal election. I take total responsibility for the conduct of that election. I therefore take total responsibility for the defeat of the government. And I would like to thank all my colleagues.
இவர் மிகவும் மனிதாபிமான மிக்கவராக விளங்கினார். லிபரல் கட்சி தலைவர்களின் கொள்கையிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்பட்டார். இவர் நிறவெறிக்கு எதிராக போராடினார். 1977 ஆண்டு காமன்வெல்த் நாடுகள் கூட்டத்தில் நிறவேற்றுமையை ஒழித்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா இடம்பெற வழிவகுத்தார். ஆப்பிரிக்க இனவெறிக்கு எதிராக குரல் கொடுத்தார். நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது 1985 ஆண்டு ஃப்ரேசர் மற்றும் நைஜீரிய முன்னாள் அதிபர்கள் மட்டுமே அவரை சந்தித்து விடுதலைக்காக பேச்சுவார்த்தை நடத்தினர். அது அப்போது வெற்றி பெறவில்லை என்றாலும் பின்னாளில் தென்னாப்பிரிக்கா விடுதலை பெறுவதற்கு வழிவகுத்தது. AFP எனப்படும் ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸை அறிமுகம் செய்ததும் இவர்தான். அதோடு AIS எனப்படும் ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட் நிறுவனத்தை நிறுவியதும் இவர்தான். நார்தர்ன் டெரிட்டரி மாநிலம் முதலில் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பிறகு சவுத் ஆஸ்திரேலியா கட்டுப்பாட்டில் இருந்தது. 1978 ஆண்டு நார்தர்ன் டெரிட்டரியை தன்னாட்சி கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் பூர்வகுடி மக்களுக்கு முதல் முறையாக அங்கு நில உரிமையை வழங்கினார். இவர் ஆட்சி காலத்தில்தான் அரசாங்கத்து ஓம்பஸ்மேன் கொண்டு வந்து மக்களின் குறையை தீர்த்தார். அதோடு அல்லாமல் டபுள் டிசலேஷன் என்ற முறையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். அதாவது ஒரு திட்டமானது மேல் சபையிலும் கீழ் சபையிலும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் அந்த மேல் சபை கீழ் சபை இரண்டையும் கலைத்துவிட்டு புதியதாக தேர்தலை கொண்டு வரும் முறையான டபுள் டிசலேஷன் முறையும் இவர் காலத்தில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃப்ரேசர் அவர்கள் ஜிம்பாப்வே சுதந்திரத்திற்கு மூல காரணமாக விளங்கினார். ஜிம்பாப்வே பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. பல வருடங்களாக போராடியும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. 1980 ஃப்ரேசர் அவர்கள் அப்போதைய பிரிட்டன் பிரதமர் மார்கரெட் தாட்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஜிம்பாபே முழு சுதந்திரம் அடைவதற்கு வழிவகுத்தார். 1976 ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட்டு வணிக முறைக்கு கையொப்பமிட்டார். இதன் மூலியமாக ஏற்றுமதி 19% அதிகரித்தது. பின்னாளில் ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு துணை போவதை கடுமையாக சாடினார். ஆஸ்திரேலியாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக நான் விடமாட்டேன் என்று விமர்சித்தார். ஆசிய மக்கள் மற்றும் பல் கலாச்சாரத்தால் ஆஸ்திரேலியா முன்னேறியது என்பதில் நிலையாக இருந்தார். அமெரிக்கா மற்றும் சைனா இடையே வர்த்தக போட்டியால் போர் வந்தால் நாம் ஏன் சைனாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து சண்டையிட வேண்டும் என்று வினாவினார். அதனால் நமக்கு என்ன பயன் என்றும் கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்காவிற்கு ஆஸ்திரேலியா அடிபணிய கூடாது என்று ANU பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது,
Now many people will get frightened. What are the consequences? When New Zealand refused entry to nuclear-powered and armed ships in years past, she continued to share intelligence. We would also have many things in common with the United States. But any government that knowingly goes so far as to allow the United States a power effectively to take Australia to war is abdicating Australian sovereignty, and that's a step too far. There would be hard negotiations, but if there's a will, it could be done. And Australia independent would be better respected through East and Southeast Asia. We'd have more influence. If there were difficulties, we'd be better placed in cooperation with others, with ASEAN, for example, to contribute to peace and security. We need to spend much more on defence, probably double that which we now spend. But what price is the integrity of this nation worth?
லிபரல் கட்சியின் டோனி அபர்ட் பிரதமராக இருந்தபோது ஃப்ரேசர் அவர்கள் லிபரல் கட்சியை விட்டும் அரசியலை விட்டும் வெளியேறினார். பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்லாமல் உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்திய நம் ஃப்ரேசர் அவர்கள் 2015 இவ்வுலகை விட்டு மறைந்தார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் சிவா கைலாசம்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil